ஓம் சிவாய நம. சைவம் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்ப வைத்தீஸ்வரர் கோயில் தேவாரம் நாம வந்து எண்ணி பார்ப்போம். இசை பாடும் அடியார்கள் குடியாக இந்த இசையோடு பாடுகிறவர்கிட்ட பாமர மக்களும் விரும்புவார்கள், பரமேஸ்வரனும் விரும்புறான் இல்லையா? ஆமா. டிஎம் சவுந்தரராஜன் ஐஏஎஸ் படிச்சான், எஸ் ஜி கிட்டப்பா ஐஏஎஸ் படிச்சாரு, எம் கே தியாகராஜ பாவதராஜன், எம் எஸ் சுப்புலட்சுமி ஐஏஎஸ் படிச்சாங்க இல்லையே? அந்த இசையில எத்தனை மக்கள் மயங்கினாங்கிறது எத்தனை பேர் அவர்கள் நினைவு வைத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆக பாமரனும் பரமேஸ்வரனும் விரும்புறது இந்த பாட்டை. அதனால நம்ம கோயிலுக்கு போறோம்னா பாட்டு தெரியாட்டி பின்னாலும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு எழுத்த நீட்டம்னா இசை தானே வரும். அப்படி ஒரு அஞ்சு தடவை நம்ம சொன்னோம்னா அவன் கேட்டுவிட்டு திருப்தி அடையும். அதத்தான் சாமி சொல்றார், பன்னொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக மண்ணில் நிமிழ் கொடுக்கும் மணிகண்டல் மறுபுமிடம் எண்ணில் நீ முக்கோடி வாணாளது உடையானை புண்ணவுல பொருதடித்தான் புள்ளிருக்கு வேலூரே. தன்வந்திரி மகரிஷி தங்கியிருந்த இடம் அங்க வைத்தியத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்கல்ல தன்வந்திரி, அவருடைய சமாதி அங்க இருக்கு, தீர்த்தத்துல இருக்கு, தீர்த்தத்துக்கு அடியில அவருடைய சமாதி இருக்கு. சித்தாமிரத தீர்த்தம்னு அதுல மூடினால் எவ்வளவோ நோய் போகிறது என்று எத்தனை கிருத்தியைக்கு போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜனங்கள் குளிப்பாங்க தெரியுமா அதுல? ஆமா, கிருத்திய தோறும் அந்த கோயில்ல ஒரு கூட்டம் கூட இந்த லோகத்துல கிடையாது. நான் 50 வருஷம் 60 வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த முருகனுக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் இந்த லோகத்திலேயே அப்படி கிடையாது. ஆமா, தமிழ்நாடு பூரா கோயில் எல்லாம் சுத்தினவன், அபிஷேகம் ஆகும்போது எல்லாரும் கத்திக்கிட்டு கிடப்பான், அங்க பாருங்க அமைதியா இருப்பான். அந்த முத்துக்குமர் சுவாமின்னு பேர் அங்க இருக்கிற சுவாமிக்கு 1000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அமைதியா பாத்துக்கிட்டு. எப்பவாவது ஒரு கிருத்தியை போய் பாருங்க, நான் சொல்றது சரியா இருக்கா இல்லையான்னு. பெரும்பகுதி போயிருப்பீங்க, போகாதவங்களை சொல்றேன். ஆமா, ஒரு 3 மணி நேரம் அந்த அபிஷேகம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 50-60 வருஷமா அப்படி நடக்குது, அது எத்தனையோ யுகாந்திர காலமா அப்படி நடக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆமா சாமி, இவரு திருஞான சம்பந்தர் சொல்றாரு, செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான். அவனே மருந்துரா அப்படின்றார். இத வள்ளல் பெருமான் சொல்றாரு, நல்ல மருந்தொன்று நல்ல மருந்தது நல்ல மருந்து அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அங்க போய் அவர் பாடினது வள்ளல் பெருமான் சாமி பார்த்து நல்ல மருந்துன்னே சொல்றாரு. அவன் வாயிலே மண் போட்டு வாங்குவார் அம்மான் அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான் கூட. அங்க இந்த புற்று மண்ணு கொடுப்பாங்க, முன்ன எல்லாம் எனாமா கொடுத்தாங்க, இப்ப ஒரு 5 ரூபாய்க்கு விலைக்கு கொடுக்கறாங்க. அந்த மண்ணை சாப்பிட்டா கூட நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. மகாத்மா காந்தி இந்த மண்ணுனாலேயே உடம்பை சரி பண்ண முடியும், மருந்தே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு இந்த சத்திய சோதனையிலே நெடுக எழுதிட்டு போறாரு அவர். ஆமா, மண் வைத்தியம் மண் வைத்தியம்னே சொல்றாரு அவரு. அவருக்கு வயத்துல ஏதோ ஒரு பெரிய நோய் இருந்து அந்த மண்ணை கட்டி இருந்துக்கிறாரு. வைத்தியத்துல சரியா போகாம மண்ணை கட்டி இருந்துக்காரு. அவர் பையனுக்கு ஒரு தடவை கையில ஏதோ ஒரு பெரிய காயம் வந்து அது ஆறாமலே கடந்து மறுபடியும் மண்ணை வச்சு கட்டி இருக்கிறாரு, சரியா போயிட்டு நெடுக அந்த மண் வைத்தியத்தை மகாத்மா காந்தி மிகவும் இது பண்றார். அந்த வைத்தியத்தின் கோயில் அந்த மண்ணுருண்டை கொடுக்கிறார்கள். ஆமா, நான் போனேன்னா தவறாம வாங்கி விடுவேன், ஒன்னு ரெண்டு வாங்கி விடுவேன், முடிஞ்ச போது சாப்பிடுவேன். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான், பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிற்காடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பேயே. என்னுடைய தமிழ் பாடலை சொல்லுகிறவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு வராதுன்னு எழுதியிருக்கிறார் இல்லையா. ஆமா, ஞான தந்தை திருஞான சம்பந்தர் இல்லைன்னா ஏழாவது நூற்றாண்டுல போயிருக்கும். அப்படி காப்பாற்றி விட்ட புண்ணியவான் திருஞான சம்பந்தர். அதனாலதான் நான் தேவாரம்லாம் நல்லா படிச்சு விட்டதுக்கு அப்புறமா, நல்லா படிச்சேன்னு சொல்லிவிட்டேனா தப்பு, ஏதோ படிச்சதுக்கு அப்புறமா நான் தீட்சை பெற்றுக்கணும்னு நினைச்சேன். இந்த சைவனா இருக்கிறவன் தீட்சை பெற்றுக்கொள்ளணும், குரு மூலமா தீட்சை பெற்றுக்கொண்டு அனுட்டானம் பண்ணி பஞ்சாட்சர ஜபம் பண்ணா உயிருக்கு ஈடேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைவனா பிறந்தவன் செய்யணும். அது இதுல கிறிஸ்டியன்ல ஞானஸ்தானம்னு சொல்றாங்க இல்லையா. ஆமா, சைவனா பிறந்தவன் அஞ்சாவது வயசுலயே அதை கேட்டுக்கணும்னு இருக்கு. நான் ஐம்பதாவது வயசுல கேட்டுக்கணும்னு நினைச்சேன். எங்க கேட்டுக்கலாம், தர்மபுரத்துல கேட்டுக்கலாமா அப்படின்னு நினைச்ச போது என்கிட்ட எனக்கு திருஞான சம்பந்தர்கிட்ட ஒரு மிகுந்த ஈடுபாடு, நால்வருட்டையும் உண்டு, மிகுந்த ஈடுபாடு திருஞான சம்பந்தர்கிட்ட. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சமயத்தை காப்பாற்றியவர் அப்படிங்கிற முறையில. அதனாலதான் திருஞான சம்பந்தர் பரம்பரை மதுரையில இருக்கிறது. இந்த மதுரை ஆதீனம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த மடத்துல ஒரு ஆதீனம் இருக்கிறது. அந்த மடத்துல தான் நான் உபதேசம் கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு அந்த மடத்துல தான் நான் கேட்டுக்கிட்டேன் இல்லையா. ஆமா, அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டா பஞ்சாட்சரம் சொல்லுவதற்கு விபூதி பூசுவதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் இல்லையா. ஆமா, அதாவது தீட்சை பெறணும்னு சொன்னா அப்படி மடாலயங்கள்ல கேட்டுக்கிறது நல்லது என்பதை நான் இப்ப நினைவூட்டேன். அப்படி அடுத்து திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம் திரு மயிலாப்பூருக்கு ஒன்று இருக்கிறது, ஒரே ஒரு பதியம்தான். இப்ப இதுக்காவது இந்த சென்னையில கார்பரேஷனுக்குள்ள அகப்பட்டது மயிலாப்பூர் ஒண்ணுதான். திருவான்மியூரும் அண்ணாண்ட போயிடுது, திருவத்தி தான் திருவான்மியூருக்கும் ரெண்டு மூணு பதியம் இருக்கு, இதுக்கு அஞ்சாறு பதியம் இருக்கிறது திருவத்தியூர். மயிலாப்பூர் கிடைச்சது ஒன்னே ஒண்ணு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படி ஒரு பதியம் கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒரு வரலாறு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். தெய்வ சேக்கிழார் பெருமான் கிடைக்கலன்னா இந்த வரலாறு தான் நமக்கு கிடைக்காமே போயிருக்கும். ஆமா, இப்ப கூட நான் என்ன பண்றேன், பெரிய புராணத்துல திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒலிப்பதிவு பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டா, திருஞான திருநாவுக்கரசர் வரலாறு அப்படி சொல்லிக்கிட்டே போறாரா, அவர் சொற்றுணை வேதியன் பாடினார் சொல்ற இடத்துல சொற்றுணை வேதியன் பாடுவேன், பாக்கியெல்லாம் அந்த வரலாறு அப்படியே சேக்கிழாறு பெருமான் சொல்றபடியே பாடிட்டு போவேன். தேவாரத்திலேயே மிகுந்த தேவாரத்திலேயே பரம்பரையா படிக்காத ஒரு பையன் இன்னைக்கு என்னை சந்திச்சான், இங்க வந்திருக்கான், பாலு தானே, பாலு மெடிக்கல் இருக்கிறான், அதற்கான் பாருங்க சின்ன பையன்தான். அவன் அந்த ரெக்கார்டிங் வந்து கேட்கறான், இன்னை கேட்டேன் அவனை எப்படி இருக்குன்னு, அந்த சேக்கிழார் வாக்குற நீங்க சொல்லிக்கிட்டு போகும்போது உடம்பெல்லாம் புல்லடிக்குதுயா அப்படிங்கிறான். அப்படி கொண்டு போறாரு அவரு, இந்த சேக்கிழார் கொண்டு போற அழகு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை 429 செய்யுள் நாள பாடியிருக்கார் அவர். திருஞான சம்பந்தருக்கு 1400 செய்யுள் பாடியிருக்கார், 1400 செய்யுள் திருஞான சம்பந்தருக்கு. ஆமா, பெரிய புராணத்துல பாதி செய்யுள் அவருக்கு போயிடுது, திருநாவுக்கரசுக்கு 429 செய்யுள் பாதுகாரு, 150 செய்யுள் இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். அது வெளிவந்ததுன்னா மிகவும் நன்றாக இருக்கும்னு நான் எண்றேன். அநேகமா சிவராத்திரி அன்னைக்கு அது வெளியே வரலாம்னு நினைக்கிறேன். 10 ரெக்கார்டு வரும் அது. சிவராத்திரி அன்னைக்கு அது வெளியிடணும்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். 150 பாட்டு பாடிவிட்டேன். ஆமா, நான் பாடிவிட்டேன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன், எனக்கு வயசாகுது. உடம்புல கோளாறு வரலாம், சாரீரத்துல கோளாறு வரலாம். ஒவ்வொரு பகுதி நான் எடுத்துக்கிட்டு பண்ணும் போதும் இது முடியணுமே முடியணுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே போவேன். 429 150 பாடிவிட்டேன். அவர் எந்த தேவாரம் பாடிதாரு வருதோ அந்த இடத்துல ஒரு தேவாரம் தான் பாடுவேன். பதியும் பதியமா பண்ணிருக்கிறேன். இது சைவ சமய தொண்டு அப்படின்னு நினைச்சுதான் செய்யறேன். என்னுடைய வருமானத்தை நான் ரெண்டாவதாத்தான் நினைக்கிறேன். ஆமா, பாடுறதுனால ரெண்டு காசு கிடைக்குது இல்ல, அது ரெண்டாவதாத்தான் நான் நினைக்கிறேன். முதல் பங்கு இது வெளியே வரணும், கேட்கணும். ஆமா, அந்த மாதிரி செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம். ரொம்ப சந்தோஷமா தான் செய்யறேன். இப்போ மயிலாப்பூர்ல ஒரு பதியம் கிடைச்சிருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிறாரு பெருமா. மயிலாப்பூர்ல உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான், தெரியாதது நான் சொல்ல போறதில்லை, நினைவூற்று. ஒரு செட்டியார், அவர் சிவநேச செட்டியார்னு பேரு. விஞ்ஞான சம்பந்தத்த மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு எண்ணினார் அவர். இவரோ செட்டியார், அவரோ பிராமணர், எப்படி நினைச்சாருங்கிறதுதான் தெரியல. ஒருவேளை அந்த காலத்துல அப்படி எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்ததோ என்னமோ, அது எனக்கு தெரியாது அல்லவா. ஆமா, அந்த பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அவ ஒரு நாள் தோட்டத்துல பூ பறிக்க போன, விதிவசத்துல ஒரு பாம்பு கடிச்சு இறந்துட்டா. பாம்பு கடிச்சு இறந்துட்டா. விஞ்ஞான சம்பந்தத்துக்கு வச்சிருந்த பொண்ணு இறந்து போயிட்டா. என்ன பண்றது, அவளை எரிச்சு அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடத்துல போட்டு வீட்டுல வச்சிருந்தார். நீங்க நினைக்கலாம், வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு, வைக்கலாம்னு இருக்கு. ஆமா, ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மனைவி கமலா நேரு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த குட சாம்பல தன்னுடைய படுக்கறையிலேயே வச்சிருந்தார். அவர் படுக்கையில வச்சிருந்த படுக்கறையில வச்சிருந்தது யாருக்கும் தெரியாது. கடைசியா அவர் உயில் பண்ணிட்டு போனார். அதுல இந்த மாதிரி கமலார் நேருடைய சாம்பல் என்னுடைய வீட்டுல இருக்கிறது, என்ன எரிச்சு என்னுடைய சாம்பலையும் அதையும் கலந்து கடல்ல தூவுங்கன்னு எரிச்சு போன. அப்பதான் அந்த குடம் அந்த அம்மா அதுன்னு தெரிஞ்சது. ஆமா, அது உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சிருந்தார். திருஞான சம்பந்தர் திருவொற்றியூருக்கு வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு மயிலாப்பூர்ல இருந்து திருவொற்றியூர் வரலையும் பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சாராம் திருஞான சம்பந்தர் வர்றதுக்கு. கடவுளே, முடியுமா? பரவழைச்சார், வந்தார், கோயிலுக்கு போய் அவர் தரிசனம் பண்ணினார். தரிசனம் பண்ண போது என்ன பதியம் பாடினாரோ அது நமக்கு கிடைக்கல. கிடைச்ச பதியத்தை பாக்கிறதுக்கே நமக்கு இல்லை, கிடைக்காத பதி நம்ம அங்க வருத்தப்படுவோம். கோயிலுக்குள்ள எல்லாம் தரிசனம் எல்லாம் முடிய விட்டு இந்த விஷயத்த சொன்னார் செட்டியார். அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டார். நல்ல வேளையா என்ன சொல்றாரு பாத்தீங்களா, கோபுரத்துக்கு வெளியில வைங்கிறார். திருஞான சம்பந்தர் சொல்ற ஆசாரம் இது, கோயிலுக்குள்ள அந்த எலும்பு வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கோயிலுக்கு வெளியில கொண்டாந்து சொல்றார். தான் ஒரு சிவனடியார், ஒரு சிவனடியாருக்கு பொண்ணு கொடுக்கிறேன்னு வச்சிருந்தார் பாரு அப்படின்னு அதைத்தான் நினைக்கிறார். அப்போ ஒரு 11 பாட்டு பாடுறார். இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற மாதாந்தோறும் மாதந்தோறும் நடக்கிற விழாக்களை சொல்லி இதை நீ பார்க்காம போயிட்டிய, இதை நீ பார்க்காம போயிட்டிய அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குடத்தை பார்த்து மட்டிட்ட புன்னை அம்கானல். அந்த கோயில்ல வந்து தலவருஷம் புன்னை மரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதைத்தான் தொடங்குறார் சுவாமி. மட்டிட்ட புன்னையம் கானல் மடமயிலை கட்டிட்டு இட்டங்கொண்டான் கபாலி. ஆண்டவன் பேர் கபாலி. சில ஊர் தேவாரத்துல ஆண்டவனுடைய பேரே வருகிறது இல்லையா, நான் ஒரு தொகுப்பு எடுத்தேன் அப்படி, எந்தெந்த ஊர்ல ஆண்டவன் பேர் வருகிறது அப்படின்னு அதை தொகுத்து வச்சிருக்கேன் அப்படி, எப்பாவது பிரயோஜனப்படும் அப்படின்னு. சாமி இங்க அப்படியே கபாலின்னே பேரை கொண்டாரு. கட்டிட்டு இட்டம் கொண்டான் கபாலி, கபாலி சரமமர்ந்தான் ஒட்டிட்ட பழம்பில் உருத்திரப் பல்கணத்தார்க்கு அட்டையிட்டு காணாதே போதியோ பும்பாய். அடியார்களுக்கு சோறு போடுறது இருக்கு, அது ஒரு பெரிய விழாவாக சொல்றார் சுவாமி. நான் சென்ற 2 மாசத்துக்கு முந்தி ரமணாசிரமத்தில என்ன பாட கூப்பிட்டு இருந்தாங்க, நான் பாடத்தான் போனேன். 7.5 மணிக்கு டிபன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மணிக்கணக்கு படி நடத்துறாங்க அவங்க. போனா 1000 பேர் சாப்பிட்டு பேச்சு பூச்சு கிடையாது, கப்சி பூச்சு சாப்பிடறான். பரிமாறுறவனும் இட்லிய காட்டுறான்னு தவிர இட்லி வேணுமான்னு கேக்குறது இல்ல. 1000 பேர் சாப்பிடறான். கடவுளே கடவுளே, பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டு
கபாலி சரமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்.
உருத்திர பல்கணம் உருத்திரம் சிவன், அந்த அவர்களுக்கு கணம் சிவனடியார்கள். அவர்களுக்கு சோறு போடுறத நீ பார்க்காம போயிட்டியே அப்படின்னு கேட்கிறார். அந்த குடத்தை பார்த்து
ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டையிட்டல் காணாதே போதியோ பும்பாய்.
இதுக்கு விளக்கம் எழுதுகிறார் சேக்கிறார். இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதுறாரியா?
மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் சமயம் அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் என உண்மையாம் எனின் உலகர் முன்வர்கனை உரைப்பார்
அப்படின்னு எழுதியிருக்கிறார். இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதுறாரு அவர் இல்லையா?
மைப்பயந்த உண்கள் மடலெல்லார் மாமையிலே கைப்பயந்த நீற்றான் கபாலி சிரமந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் பிப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய்.
மலபார்ல தான் இன்னைக்கு ஓண விழா நல்லா இருக்கு, இங்க எல்லாம் அவ்வளவு கொண்டாடுறது இல்ல.
வழக்கை மடலெல்லார் மாமையிலை வன்மருகில் துளக்கில் கபாலி சிரமந்தான் தொல் கார்த்திகை நேள் தளத்தேந்திர முனையா தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய்.
கார்த்தி அன்னைக்கு வீட்டுல எல்லாம் விளக்கேத்தி வச்சு விடுவாங்க இல்லையா? இத பாக்கிறது ஒரு ஆனந்தம் இல்லையா? ஆமா, இத பார்க்காம போயிட்டியே அப்படின்னு கேக்குறாரு.
ஊர்திலை வேலை உலாவும் உயர்மையிலே கூர்தருவேல் வல்லார் கொத்தங்குள் சேரி தன்னில் சார்தரு சோலை கபாலீச்சரமர்ந்தான் ஆதிரை நான் காணாதே போதியோ பும்பாவாய்.
சிதம்பரத்தை நினைச்சுதான் நாம எல்லாம் இந்த ஆதிரையை கொண்டாடிட்டு இருக்கிறோம். சிதம்பரத்துக்கு போனால தெரியும். சுவாமிக்கு சொல்றாரு,
வழக்கை மடல் ஊர்திரை வேலை உலாவு உயர்மையிலே கூர்தரு வேல்வல்லார் கொற்றங்குள் சேரிதன்னில் கார்தரு சோரை கபாலி சிரமம் வந்தான் ஆதிரை நான் காணாதே போதியோ பும்பாவாய். மைப்பூதும் உண்கள் மடலெல்லார் மாமையிலே கைப்பூதும் நீட்டான் கபாலி சிரமம் வந்தான் நெய்ப்பூதும் குழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பும்பாவாய்.
தைப்பூசம் மிக விசேஷம். தைப்பூசத்துலதான் சிதம்பர நடராஜ பெருமான் தன்னுடைய நடனத்தை ஆட்டி காட்டினான் இந்த பதஞ்சலி வியாகிர முனிவர்களுக்கு. இன்னைக்கு தைப்பூசம்னு சொன்னா வடலூர் பெருமானுக்கு போயிடுச்சு, தைப்பூசம்னா வடலூர் அப்படின்னு ஆகிப்போச்சு. பரவாயில்ல, அவரும் சிவனடியார் தான் இல்லையா? ஏதோ ஒரு சில மாறுதல்களை தவிர அவரும் சிவனடியார் தான். திருச்சிட்டம்பலம்னு தான் எழுதுவார் அவர். தேவாரத்தில் தான் திருச்சிட்டம்பலம்னு வரும், அவர் திருச்சிட்டம்பலம்னு எழுதுவார். அவருக்கு ஊரே வேறு. சிதம்பரம் ராமலிங்கம் எழுதினார் அவர் இல்லையா? ஆமா, எனக்கு கூட ஊரு தருமபுரம் இல்லையே, நந்திக்கடனுக்காக வச்சுக்கிட்டேன். அவர் சிதம்பரம் ராமலிங்கம் தான் போடுவார் இல்லையா? ஆமா,
மடலார்ந்த தெங்கில் மயிலையார் மாசிக்கடலாட்டு கண்டான் கபாலி சிரமர்ந்தான் அடல் ஆனேரூரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பும்பாவாய். மலிவிழா வீதி மடநல்லார் மாமையிலே கலிவிழா கண்டான் கபாலி சிரமமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள்.
பங்குனி உத்தரம் மயிலாப்பூர்ல உற்சவம் நல்லா இருக்கும், அன்னைக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கும் நல்லா இருக்கும். ஆனா நம்ம போறதெல்லாம் அந்த 63 தான் போறோம், ஆனா 10 நாளும் நல்லா இருக்கும். ஒரு காலத்துல நான் 10 நாளுக்கும் போய் பாடி இருக்கிறேன் இல்லையா? ஆமா,
தன்னா அறக்கல் தோல் சாய்த்து கொண்டதாடினான் கண்ணார் மயிலை கபாலி சிரமந்தான் பன்னார் 15 கழங்கள் தம் அட்டவினாள் கண்ணாரக் காணாதே போதியோ பும்பாவாய். நற்றாமரை மலர் நான்முகரும் நாரணனும் உற்று ஆண்டு உலகிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏற்றும் கபாலி சிரமவன் தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பும்பாவாய் அப்படின்னு ஒன்பது பாட்டு பாடிவிட்டாரு. பத்தாவது பாட்டு பாடினாரு, டமார்னு அந்த குடம் உடைஞ்சு, குடம் உடைஞ்சு பெண் வடிவத்தில் வந்தாள் என்று புராணம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. இல்லேன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லையா? கோயில்ல உருவம் கூட செய்து வைத்திருக்கிறார்களே. உறிஞ்சாய வாழ்க்கை அமனுடைய போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலி சிரமன் தான் தெரிஞ்சாந்தி காணாதே பொதியோ பும்பாவாய். இந்த பாட்டு பாடும்போதுதான் அந்த குடம் உடைஞ்சு வந்ததுன்னு தெய்வ சேக்கிறார் எழுதி வைக்கிறார். எந்த பாட்டு பாடும்போது வந்தது அப்படின்னு கூட எழுதி விட்டார். இதை விட ஒரு திட்டவட்டமான நூல் நமக்கு இருக்குமா? இருக்காது. அதுபோல திரு அவிநாசின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த முதலை வாயிலிருந்து பிள்ளையை அழைத்தது எந்த பாட்டும் போது அந்த பையன் வந்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல திருவாரூர்ல பொன் தேடினார், குளத்துல இறங்கி பதியம் பாடிட்டே வந்தாரு. எந்த பாட்டு பாடின போது அந்த அவர் பொன் கிடைச்சது அப்படின்னு தெய்வ சேர்க்கிறார் எழுதுறார். இப்படி திட்டவட்டமான நூல் கிடைத்தற்கரிய ஒரு பெரிய பொக்கிஷம் பெரிய புராணம். இந்த தெய்வ சேர்க்கிறார் பெருமான் கொண்டு போற அழகு கதைதான், கதையை செய்யுளாக்கி அவன் கொண்டு போறார் அதை, ரொம்ப அழகு. ஆமா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள முதற்கொண்டு உமாபதி சிவாச்சாரியார் முதற்கொண்டு மழங்கினது அந்த பெரிய புராணத்துல. ஆமா,
ந காணமர் சோலை கபாலி சரங்கமருந்தான் காணமர் சோலை கபாலி சரங்கமருந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக காணமர் சோலை கபாலி சரங்கமருந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செல்தமிழான் ஞான சம்பந்தம் நலம் புகழ்ந்த பத்து வல்லர் ஞான சம்பந்தம் நலம் புகழ்ந்த பத்து வல்லர் வானதம் வல்லது அவரோடு வாழ்வாரே
அப்படின்னு பதியத்தை முடிச்சுவிட்டார். இந்த நடுமத்தில தெய்வ சேக்கிரார் பெருமான் ஒரு வரலாறு சொல்லுகிறார். பத்தாவது பாட்டுல குடம் உடைஞ்சது, பெண் வந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லிவிட்டாரு சிவராஜித்யார் திருஞாசமுந்தர. நான் மாட்டேன்னு, ஏன் தெரியுமா? நீ பெற்ற பொண் இறந்து போயிட்டா, இப்ப நான் பாடி படிச்ச பொண்ணு இவ எனக்கு பெண்ணுக்கு சமானம், நான் கல்யாணம் பண்ணி விடுறேன். அச்சா, இந்த இடத்துல தெய்வ சேக்கிரார் பெருமான் ஒண்ணு சொல்றாரு. பிரம்மன் என்ன பண்ணா, ஒரு பெண்ணை படைச்சான், அவளுக்கு பேர் திலோத்தமைன்னு பேரு, மிக அழகுடைய பெண், அவளையே அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். தான் படைச்ச பெண்ணையே பிரம்மா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப இவர் படைச்ச பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்க போட்டு மாட்டேன்னுட்டாரு. அப்ப பிரம்மன் ஒஸ்தியா திருஞாசமுத்திர ஒஸ்தியான்னு இவர் தீர்ப்புக்கு விட்டுட்டார். இத சேக்கிரார் பெருமான் சொல்லுகிற கூட்டு அபூர்வமான பகுதி அது. பிரம்மனை கூட தூக்கி எறிகிறார் அவர். சிவனடியார அவ்வளவு பெருசா அவர் போற்றுகிறார் என்பதை நாம் எண்ணிக்கொள்வோம். இந்த திருப்பதியும் அந்த இரண்டாவது திருமுறையிலே இருக்கிறது. அது 200 சில்லற பதியம் இருக்கிறது. ஒரு சிலதைத்தான் உங்களுக்கு நினைவூற்றேனும். ஆமா,